கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. அத்தியாயம் 6, வானதியின் வருகை. தஞ்சை அரண்மனையின் மகளிர் வதியும் அந்தப்புறம் அன்று கலகலப்பு மிகுந்து காணப்பட்டது. அரசலங்குமாரிகள் யாவரும் குழுமியிருந்தனர். உத்தம சோழ தேவர நகர இயலாது படுத்த இடத்திலேயே இருப்பதால் பட்டத்து இளவரசி திரிபுவன மாதேவியார் அரசின் அருகேயே எந்த நேரமும் இருக்க வேண்டியதாயிற்று. சிறிய பழுவேட்டரையரின் மகள் மூத்த பஞ்சவன் மாதேவி மட்டும் அந்த புறத்தில் தோழிகள் புடைசூழ எப்போதும் இருந்து பாட்டும் கூத்தும் வேடிக்கையும் கேளிக்கையுமாக கழித்து வந்தாள். கலகலப்போடு அந்த பகுதி காணப்பட்டால் மூத்த பஞ்சவன் மாதேவியார் அங்கு இருக்கின்றார்கள் என்று பொருள். பஞ்சவன் மாதேவியார் காலையில் பொழுது புலர்ந்ததிலிருந்து கட்டளையிடுவதிலேயே அவள் காலம் செலவாகிக் கொண்டிருந்தது. கடிகையோர் நாழிகை வட்டிலை கொண்டு பொழுது அறிவிக்க வெறும் மணியோசு எழுப்பும் போதெல்லாம் அவள் பரபரப்பு இன்னும் அதிகமாகும். பழையாறை நகரை நின்று இளவரசி வானதி வரப்போகின்றாள் என்ற செய்தி எட்டியிருந்தது. பழுவூரின் நின்று பெரிய பழுவேட்டரையரின் மகள் இளைய பஞ்சவன் மாதேவி வரப்போகின்றாள் என்று சிறிய பழுவேட்டரையர் முதல் நாளை தெரிவித்து விட்டார். தாயில்லா பின் அவளை நீதான் சரிவர கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று சிறிய பழுவேட்டரையர் கூறிய போது மூத்த பஞ்சவன் மாதேவிக்கு புரியவில்லை. இனி இளையவளுக்கு பழுவூரில் வேலையில்லை, தஞ்சை அரண்மனையில் உங்களோடு இருந்து பழகப் போகின்றாள் என்று கூறிய பிறகுதான் மூத்தவளுக்கு புரிந்தது. அந்த புறத்தில் உள்ள பெண்களில் யாரும் அவளை கவனித்துக் கொள்ளக் கூடாது என்பதற்காகவே தந்தை இப்படி எச்சரித்திருக்கின்றார் என்று அவள் எண்ணினாள். அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. புரிந்து கொள்ள தனக்கு அதிக நேரம் அவதை பார்க்கும் போது சிறிய பழுவேட்டரையர் வானதி தேவியையும் குந்தவை பிராட்டியையுமே உதாரணமாக காட்டுவார். மகளே, என் வயிற்றில் நீ இன்றி அவர்கள் பிறந்திருந்தால் வெகு எளிதாக இன்னும் மகோன்னதமாக விளங்கி இருப்பார்கள் என்று அவர் கூறும் போது மூத்த பஞ்சவன் மாதேவி, ஐயோ பாவம், அவர்கள் பழுவூரில் பிறக்காமல் தஞ்சையில் பிறந்து விட்டார்கள் என்று எண்ணுவாளே அன்றி தந்தையின் கூற்றில் உள்ள மறைபொருளை அறிய மாட்டாள். அசடு என்றால் உன்னைத்தான் சொல்ல வேண்டும். அடி அசட்டு பெண்ணே, உன்னை எதற்காக நான் உத்தம சோழ தேவருக்கு மனம் புரிவித்தேன் என்று மகளை சிறிய பழுவேட்டரையர் கேட்டார். நான் அழகாயிருந்தேன், அவரும் மிக அழகர், அதனால் திருமணம் புரிவித்தீர்கள் என்று அவரது மகள் தன் முகத்தில் எந்தவித களங்கமும் என்று கூறும்போது சிறிய பழுவேட்டரையர் கரம் துடிக்கும், உடல் துடிக்கும். அந்த துடிப்பின் சின்னமாய் கம்பீரமான மீசை துடிக்கும். வேறு எவராவது இப்படி அசட்டுத்தனமாக பேசியிருந்தால் அவர் நடந்திருக்கும் விதமே வேறுதான். மகளின் முதிராத அறிவை எண்ணி தமக்குள்ளே நொந்து கொண்டே அவர் நயமாக தம் மகளுக்கு சகலமும் கற்றுக் கொடுக்க முயலுவார். மகளே, நீ சாதாரண பெண்ணல் அல்ல. ஆம் தந்தையே, நான் சாதாரணமானவள் அல்லல். 24 போர்க்களங்களில் 96 விழுப்புண்களை பெற்ற பெரிய பழுவேட்டரையரின் இளையவருடைய மகள், இந்த மாபெரும் தஞ்சை கோட்டை அதிபரின் திருமகள். இந்த நாட்டிற்கும் அரச குடும்பத்திற்கும் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தியாகம் புரிய எக்கணமும் ஆயத்தமாயிருக்கின்றேன் என்று கொற்றவை முன் சபதம் செய்திருக்கும் வேளக்கார படையினரின் தலைவரது மகள் நான். இப்போது இந்த மாபெரும் சோழ நாட்டின் தனாதிகாரியாக மிக கம்பீர தோற்றமுடைய அருமகனால் திருமகள் நான் என்று பஞ்சவன் மாதேவியார் நடிப்போடு கூறியது கேட்ட பழுவேட்டரையருக்கு சிரிப்பதா சினந்து கொள்வதா என்று புரியவில்லை. ஐயோ, இந்த பெண் தந்தையின் பெருமையினும் நிழலில் வாழ விரும்புகிறாளே என்று தன் மணாளன் மாபெரும் சோழ சாம்ராஜ்யாதிபதி என்பதை மறந்துவிட்டாள். பரகேசுரி உத்தம சோழ தேவரின் அபிமானம் மிக பெற்று மனைவி என்பதை பெருமையாக கொள்ளாதது ஏன்? தான் சோழ சாம்ராஜ்ய ராணி என்னும் பெருமை அவளுக்கு இருந்தால் தன் வயிற்றுதிக்கும் திருமகனை அடுத்து பட்டமேற்ற வழி செய்து கொண்டிருக்க மாட்டாளா? நல்ல வாய்ப்பும் இருக்கிறது. பட்டத்தரசியான திருபுவன மாதேவியாரின் செல்வ திருக்குமாரனுக்கு தன் பாட்டனாரை போன்று ஆட்சி முறையில் பற்றில்லை. தன் பாட்டியார் செம்பியன் மாதேவியாரோடு திருத்தலங்களை சுற்றி வருகின்றார். ஆஹா, என் மகள் வயிற்றில் மட்டும் ஒரு மகன் பிறந்துவிட்டால் அந்த ஊர் சிறுவனை கொண்டே சோழ சாம்ராஜ்ய பரம்பரையை நிலைநாட்டுவேனே. அந்த அசட்டு பெண்ணுக்கு ஆட்சி அரசியல் பட்டம் என்று எடுத்து கூறும் பொறுப்பு தன்னுடையது என்று எண்ணிய சிறிய பழுவேட்டரையர் அவளுக்கு பல உபதேசங்கள் செய்வார். ஆனால் மூத்த பஞ்சவன் மாதேவியாரின் நினைவு தோழிகளிடம் இருக்கும். சிவ திருத்தலங்களில் நடைபெறும் திருவிழாக்களின் மீது இருக்கும். இப்போது இளையவளும் பழுவூரில் இருந்து வருகின்றாள் என்றால் அவளுக்கு தந்தையின் திட்டம் ஏதும் பிடிபடவில்லை. தனது கேளிக்கை போக்கிற்கு பங்கம் வராமல் இருந்தால் சரிதான் என்று இருந்தாள். ஆனால் பழையாறையின் என்று வானதி தேவி வரப்போகின்றாள் என்றவுடன் அவள் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. வானதியை கண்டால் அவள் உள்ளம் துள்ளும். பழையாறையின் என்று வானதி தஞ்சை மாநகருக்கு வந்து விட்டாள். அவள் உள்ளம் இப்போது ஒரு நிலையில் இருப்பது இல்லை. தஞ்சைக்கு குந்தவை வருவாள் என்று அவள் எண்ணி பழையாறையை விட்டு கிளம்பினாள். இளைய பிராட்டியார் அங்கு வரமாட்டார் என்று செய்தி தெரிந்ததால் அங்கு தங்கியிருக்க அவளுக்கு விருப்பம் இல்லை. நாகைப்பட்டினத்துக்கு அருகே உள்ள திருக்கயிலாயம் என்னும் ஊரில் செம்பியன் மாதேவியால் தற்போது தங்கியிருந்து திருப்பணிகளை கவனித்து வருவதை அவள் அறிவாள். அங்கே போயிருந்து தன் இதயராஜன் திரும்பி வந்து நாகைப்பட்டினத்தில் இறங்கும் போது அவரை வரவேற்கலாம் என்ற எண்ணத்தோடு இருந்தாள். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவள் தஞ்சை புரிக்க வருகின்றாள். எவ்வளவோ மாற்றங்கள். தஞ்சைக்கு வெளியே பாடி எழுந்திருந்தது. புதிய வீடுகள் கட்டப்பட்டு வந்தன. அயல் நாட்டு வணிகர்கள் பலர் கூடி தங்களுக்கு தனி இடம் அமைத்து வாழ்ந்தனர். பல்லக்கின் பக்கத்திரையின் சிறு இடைவெளி வழியே வானத்தி வீதியை நோக்கி வந்தாள். மக்கள் ஆங்காங்கே குடிநின்று பேசிக் கொண்டிருந்தனர். சிலர் வானத்தியின் பல்லக்கை கண்டனர். அவர்கள் முகத்தில் களி பொங்கியது.
இளவரசி வானவன் மாதேவியார் வாழ்க, வாழ்க! அருண்மொழிவர்மர் வாழ்க, வாழ்க!
என்று மகிழ்ச்சி குரல் எழுப்பினர். வானத்திக்கு உடல் புல் அரித்தது. தஞ்சை மக்களுக்கு தான் தங்கள் மேல் எவ்வளவு அன்பு! 10 வருடங்கள் கழிந்தும் அவர்கள் அன்பு மறவாமல் இருக்கும் பெரும் குணத்தை எண்ணி மகிழ்ந்தாள். அவளுடைய திருமண தினத்தன்றுதான் மக்கள் எவ்வளவு குதூகலமாயிருந்தனர். வீதியெல்லாம் மலர் மாறிதான். தோரணங்களை கட்டத்தான் எத்தனை நேரத்தை செலவிட்டார்களோ! அவர்களுடைய வாழ்தொலி தஞ்சைக்கு அருகே கடல் கடந்து விட்டதோ என்று ஐயுறும்படி செய்தது. வானத்தியை வரவேற்க மூத்த பஞ்சவன் மாதேவி வெளியே வந்து விட்டாள்.
அடி வானத்தி, உனக்கு தஞ்சைக்கு வழி தெரிந்ததா
என்று அன்போடு கூறி அவளை அணைத்துக் கொண்டாள். வானத்தியும் முறுவல் பூத்து முகமன் கூறினாள்.
நீ நலமாயிருக்கின்றாயா? உன் தந்தை நலமா என்று குசலம் விசாரித்தாள்.
வானத்தி சற்று இளைப்பாறிய பின் அவள் தங்கியிருக்கும் இடத்திற்கு தோழிகள் வந்தனர். ஒருத்தி கையிலே முகம் பார்க்கும் ஆடி ஏந்தி இருந்தாள். ஒருத்தியின் கையிலே புதுப்புடவை, மற்றொருத்தியின் கையிலே அணிகலன்கள். சிலர் வண்ணமும் கண்ணமும் கஸ்தூரி குழம்பும் ஏந்தி வந்தனர்.
இளவரசி வானவன் மாதேவியார் வாழ்க, வாழ்க என்று மூத்த பஞ்சவன் மாதேவியார் வாழ்த்துளி கூற அவர்கள் வானத்தி இருக்கும் இடம் வந்தனர்.
இவையெல்லாம் என்ன என்று கேட்கும் பாவனையில் வானதி நோக்கவும்,
உன்னை அரண்மனை வாயிலில் வரவேற்கும் போது சில முறைகளை மறந்துவிட்டேன். இளவரசிக்குரிய வாழ்த்துளி கூற வேண்டாமா என்று கூறி நகைக்கவும், வானத்தியும்
சோழ சாம்ராஜ்ய அரசி பஞ்சவன் மாதேவி வாழ்க, வாழ்க என்று கூறி நகைத்தாள்.
மூத்த பஞ்சவன் மாதேவி என்று கூறு என்று அவள் திருத்தினாள்.
மூத்தவளா? அப்படி என்றால்
என்று வானத்தி சந்தேக குறி எழுப்பவும் மூத்த பஞ்சவன் மாதேவி கூறினாள்.
பழுவூரில் இருந்து என் பெரிய தகப்பனார் பழுவேட்டரையரின் புதல்வி வந்திருக்கின்றாள். அவள் பெயரும் என் பெயரேதான். இனி அரண்மனையில் வித்தியாசம் தெரிய வேண்டுமே, அதனால் நானே என்னை மூத்த பஞ்சவன் மாதேவி என்று பெயரிட்டுக் கொண்டேன்.
வானத்தி களீரென்று நகைத்தாள்.
பெரிய பழுவேட்டரையரின் திருமகளா? அவர்களை நான் பார்க்க வேண்டுமே என்று அவள் கூறினாள்.
அவளே இப்போது வருவாள். உங்களை எல்லாம் காண்பதற்காகத்தானே அவளை என் தந்தை பழுவூரில் இருந்து வரவழைத்திருக்கின்றார்.
இளவரசர் அருண்மொழிவர்மர் தஞ்சைக்கு வரும்போது அவள் அவசியம் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் என்றாள் பஞ்சவன் மாதேவி. வானத்தி அவளை நோக்கினாள். அவளுடைய பேச்சிலே மறைந்திருக்கும் செய்தியை அறிய ஆவலுற்றாள்.
இளவரசர் வரப்போகின்றாரா என்று கேட்டு பேச்சை தொடர்ந்தாள்.
தேவி, என்ன ஒன்றுமே தெரியாதது போல் கேட்கின்றாய்! அவரை வரவேற்கத்தானே நீயும் இங்கு வந்திருக்கின்றாய்
என்றாள் பஞ்சவன் மாதேவி.
இருக்கலாம், அது மட்டும் காரணம் அன்று. என் தந்தை இங்கு வந்திருக்கின்றார், அவரை காண வந்தேன்.
இளவரசரை வரவேற்பது என்றால் நேரே நாகைப்பட்டினம் போயிருக்க மாட்டேனா?
ஆமாம், எப்போது வருகின்றாராம்?
வருகின்றார், வருகின்றார் என்றுதான் கூறுகின்றார்கள். எப்போது என்று கூற யாருக்கும் தெரியவில்லை. இன்று கூட அரசரிடம் மந்திராலோசனை நடத்த பல மாறாயர்கள் கூடியிருக்கின்றார்கள்.
என் தந்தை வந்திருக்கின்றாரா தெரியுமா
என்று வானத்தி வினவவும், அப்போது வெண்ணிற மீனியாய் திருநீர் பூசிய வாலிபன் ஒருவன் அங்கு வந்தான். அவன் பஞ்சவன் மாதேவியாரை நோக்கி மெல்லிய குரலில்,
சித்தி, இங்கு கொடும்பாளூர் இளவரசியார் வந்திருக்கின்றார் என்று அவரை காண கொடும்பாளூர் வேளிர் பூதி விக்ரமகேசரி வந்திருக்கின்றார், அதை தெரிவிக்க சொன்னார் என்று கூறிவிட்டு நிலம் நோக்கியிருந்த கண்களை நேரே எதிர்நோக்காமலே விரைந்து சென்று விட்டான்.
அந்த இளம் பிராயத்தானின் தோற்றத்தையே ஒரு கணம் நோக்கி நின்றாள் வானத்தி. பால்வடியும் முகம், நெற்றியிலே துளங்கும் திருநீரு, கழுத்து வரை தொங்கும் சிகை, காதிலே குண்டலங்கள், கழுத்திலே மணிமாலை, வெண்பட்டு உடுத்தியிருந்தான் மேலே மெல்லிய சிவப்பு நிறப்போர்வை.
அக்கா, யார் இந்த இளைஞர்
என்று வினவினாள் வானத்தி.
தெரியாதா உனக்கு? என் மகன் என்றாள்.
உன் மகனா?
ஆம், என் வயிற்றில் பிறந்தால்தான் மகனா. பட்டத்து அரசியின் புதல்வன், செம்பியன் மாதேவியாரின் செல்ல பேரன். பாட்டியார் அவனை ஒரு கணம் கூட பிரிவதில்லை. அவனுடைய தந்தையோ தன் தந்தையின் பெயரான கண்டராதித்தன் என்றே அவனுக்கு பெயர் சூட்டியுள்ளார். பாட்டி அவனை மதுரன் என்று அன்போடு அழைக்கின்றார். பெண்களை கண்டால் அவ்வளவு வெட்கம் அவனுக்கு. ஆனால் அவனுக்கு பெருந்தனத்து அதிகாரிகள் எல்லாம் நட்பினர்.
பஞ்சவன் மாதேவியார் பேசிக் கொண்டே சென்றார். அப்போது இளைய பஞ்சவன் மாதேவி அங்கே வந்தாள். தன் சகோதரியின் அருகே வானத்தில் நிற்பதை ஒரு கணம் கண்டாள்.
இவள்
பஞ்சவன் மாதேவி யோசிக்கலானாள். யாராயிருக்கும்? ஓ, கொடும்பாளூர் அரசகுமாரி வானவன் மாதேவியா? நம் சிறிய தகப்பனார் கூறினாரே, உன் இடத்தை கவர வந்தவள் என்று அவள்தானோ?
அப்பப்பா, கண் குசு மேனி படைத்திருக்கின்றாளே. விழிகளை எதிர்நோக்கும் சக்தி நமக்கில்லையே. கருணாகம்தான் தலையை சுற்றி அமைந்திருக்கிறது என்றல்லவா கூந்தல் இருக்கிறது. என்ன, இரு பவளங்களை உதட்டில் ஒட்டி வைத்துக் கொண்டிருக்கின்றாளா? அவளது தோள்கள் தாம் எத்தனை அழகு! பெண்ணே கண்டு மோகிக்கும் வடிவு கொண்ட இவளை கண்டு அருண்மொழிவர்மர் கவர பெற்றதில் வியப்பு இது. தங்காய், என்ன அப்படி விழுங்கி விடுவது போல் வானத்தையை பார்க்கின்றாய்? நொடியோன் குன்றம் முதல் தொடியோள் பவ்வம் வரை பறந்து விரிந்திருக்கும் பொன்னிவள நாட்டின் இளவரசரான அருண்மொழி தேவரின் கைப்பிடித்த பொற்செல்வி, கொடும்பாளூர் குல கொழுந்து வானவன் மாதேவி இவள் என்று மூத்த பஞ்சவன் மாதேவி இளையவளின் வெறி பார்வையை மாற்ற கூறினாள். வெட்கமும் சிறிது கோபமும் மேலிட்டு இளையவள் தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். வானதி அவளை நெருங்கி அவள் முகத்தை தன்புறம் திருப்பி, பெண்ணே, உன்னை கண்டு உனக்கு என்ன வெட்கம்? உன்னை காணவே நான் விரும்பினேன். உன் தந்தை பெரிய பழுவேட்டரையர் இந்த நாட்டிற்கு செய்திருக்கும் சேவைகள் சொல்லி அடங்கா. உன் வாழ்நாளில் நீ சீரும் சிறப்புமாக திகழ அந்த விடங்க ஈசர் அருள் புரிய வேண்டும் என்று கூறினாள். இளையவள் கண்களில் நீர் தழும்பியது. கர்வம் பிடித்தவள் என்றும் தம் இடத்தை பிடித்துக் கொண்டவள் என்றும் வர்ணிக்கப்படும் வானதியா இத்தகைய மென்மையான உள்ளம் படைத்தவள்! ஒரு கணத்தில் வெறுப்பால் முகத்தை திருப்பிக் கொண்டோமே, உலக அனுபவம் என்பது இதுவரை பழுவூர் அரண்மனை மட்டோடு இருந்தது. அது அவ்வளவு சிறியதென்று மிகப்பெரியது, மிகப்பெரியது என்று எண்ணினாள் அவள். அவள் கண்களில் கார்கால மேகம் போல நீர் தேங்கியது. அந்த சமயம் செம்பியன் மாதேவியார் அங்கு வந்திராவிட்டில் அவள் கோவின்று கதறியிருப்பாள். செம்பியன் மாதேவியார் அந்த கூட்டத்திற்குள் நுழைந்தார். பல நாட்களை வெளியூர்களிலே கழித்து அப்போதுதான் அவர் தஞ்சை திரும்பியிருந்தார். வயதின் ஏற்றத்தால் உடலில் முதிர்ச்சி காணப்பட்டது. நெற்றியிலே அணிந்திருந்த திருநீற்றுக்கு போட்டியாக தும்பை பூவை போன்று தலைமுடி தோற்றமளித்தது. இது காரும் இல்லாமல் இப்போது கையில் கோல் துணையாக இருந்தது. வானதி மூதாட்டியாரை வணங்கி எழுந்து நின்றாள்.
யார், கொடும்பாளூர் பெண்ணா? வா குழந்தாய், வா. எப்போது வந்தாய்? பழையாறை நின்றுதானே வருகின்றாய்? அங்கே எல்லோரும் நலமா? குந்தவை அங்கிருக்கின்றாளா? காஞ்சியிலா? காஞ்சியில் என்றுதான் கூறினார்கள். எனக்கு கூட காஞ்சி செல்ல வேண்டும். வழியே கூத்தபிரான் திருநடம் செய்யும் சிற்றம்பலத்தை காண வேண்டும். முடிவடையாத பொன்வை தாந்த விமானத்தை மற்றும் ஒரு முறை கண்டுகளிக்க வேண்டும். திருவுள்ளம் எப்படியோ? அந்த பெண் பிடிவாதமாக காஞ்சியிலே அமர்ந்து விட்டாளே, அவளுக்கு செய்தி போயிருக்கிறதா? அருண்மொழி வரப்போவதை பற்றி
என்று மூச்சு விடாமல் பேசினார். பேசும் போதே சுற்றும் முற்றும் பார்த்தார். இளைய பஞ்சவன் மாதேவியிடம் குசலம் விசாரித்தார். மூத்த பஞ்சவன் தேவிக்கு விபூதி எடுத்து கொடுத்து விரைவில் குழந்தை பெற ஆசி கூறினார்.
நல்ல ஆசியாக செய்யுங்கள், ஆண் குழந்தையை பெறுமாறு ஆசி கூறுங்கள் என்று கூறியவாறு சின்ன பழுவேட்டரையர் அங்கு நுழைந்தார். அவர் கண்கள் ஒருமுறை வானத்தையை நோக்கின. பிறகு,
இளவரசி, தங்கள் தந்தையார் உங்களை காண காத்திருக்கின்றார். இப்போது அவர் மன்னர் உத்தம சோழ தேவரிடம் உரையாடிக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் அங்கேயே கூட செல்லலாம்
என்று கூறிவிட்டு செம்பியன் மாதேவியாரை நோக்கி,
தேவி, குழந்தைகள் எல்லாம் நாணய சாலையை பார்க்க ஆசைப்படுகின்றார்கள். இப்போது சில தினங்களாக புதிய நாணயங்கள் வார்க்க தொடங்கி இருக்கிறோம். தாங்களும் காண வேண்டாமா என்று கேட்டார்.
செம்பியன் மாதேவியார் மற்றும் பஞ்சவன் மாதேவிகள் இருவர் சில அந்தரங்க தோழிகள் ஆகியோர் புடை சோழ சிறிய பழுவட்டரையர் கம்பீரமாக நடந்து மாளிகைக்குள் இருந்த இரகசிய வழியின் மூலம் தங்க நாணயங்கள் வார்க்கும் சாலையை நோக்கிச் சென்றார். வானத்தை கூடத்தில் தனியே விடப்பட்டாள்.
என்னையும் ஆவின்ற அழைக்க இந்த பழுவேட்டரையருக்கு சொல்லி இல்லாமலா போய்விட்டது? நாமும் தான் நாணயங்களை பார்ப்போமே, நம்மை தடுப்பது யார்
என்று எண்ணிய வண்ணம் சிறிது நேரம் நின்று அவர்கள் எல்லோரும் போன திசையை நோக்கி சென்றாள். மாளிகையின் ஒரு புறத்தை இருந்த சுரங்க பாதை வழியே பழுவேட்டரையர் கையில் தீவர்த்தியோடு வழிகாட்ட பெண்டுகளும் பின்தொடர்ந்தனர்.
மூதாட்டியாரை நான் மிக தொந்தரவு செய்கின்றேன், பொறுத்தள்ள வேண்டும். இன்றும் நாளையும் தான் இந்த நாணயங்கள் வார்க்கும் வேலை நடைபெறும். பழுவூரில் இருந்து அண்ணனின் மகள் வந்திருக்கின்றால் பார்த்தீர்களா?
என் மகள் சோழ சாம்ராஜ்ய ராணி என்று பெயர்தான்.
அவள் இன்னும் நாணய சாலையை பார்த்ததே இல்லையாம். அதனால் அவளையும் என் மகளையும் அழைத்து போக வந்தேன் என்றார்.
எனக்கு என்ன சிரமம்? கல்லிலும் மேட்டிலும் முள்ளிலுமாக நடந்து கடத்து கடந்து சிதிலமாகி அழியும் நிலையில் உள்ள செங்கற்கோயில்கள் அனைத்தையும் கற்றளிகளாக மாற்றி வருகிறேனே. கோயிலை கட்டி கொடுக்கின்றேன். அதன் நித்திய பூசைகள் செவ்வனே நடைபெற வேண்டாமா? அங்கு படும் சிரமத்தை விடவா? அதற்கு ஊரில் உள்ளோ நிரந்தரமாக பொருள் அளித்தால்தானே அதையும் நானே இறையிலியாக அளிக்க வேண்டியிருக்கிறது
என்று மூதாட்டியார் செம்பியன் மாதேவி கூறினார். கிளிங் கிளிங் என்று ஓசை கேட்க தொடங்கிவிட்டது. சிற்றொளி கல்லிலே எழுப்பும் நாதம் போல் செம்பியன் மாதேவி யாருக்கு தோன்றியது? நூபுரத்தில் ஓசை ஒழிக்க நடனமிடுவது போன்று மாதேவி யாருக்கு தோன்றியது?
பலத்த காவல் சூழ மாளிகையின் இரகசிய இடத்திலே அந்த நாணய சாலை இருந்தது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்போம்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.